பதினெட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. பதினெட்டாவது வசனம், கொலோசையர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி புலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனங்கள் இயேசுவை பற்றிய பெரிய சத்தியங்களை, உண்மைகளை நமக்கு தெரிவிக்குது. அதை நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கொலோசேயர் எப்பாஃப்ராத்துவால நிறுவப்பட்ட எப்பாஃப்ராவின் அப்படின்னு அவருடைய பெயர் எப்பாஃப்ரா, அவனால் அமைக்கப்பட்ட அந்த சபையில் போலி போதுன அந்த மக்களை குழப்ப பார்த்தது. எப்பாஃப்ரா வந்து இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக மனம் திரும்பி விசுவாசித்தவர்களை கொண்டு இந்த சபை அமைக்கப்பட்டது. காலையில் சபைன்னா என்னன்னு பார்த்தோம். அப்படி அப்ப அமைக்கப்பட்ட சபையில அவர்களை குழப்புற மாதிரி ஒரு போலி போதனை வந்தது. அந்த போதனையின் முக்கியமானது என்னன்னு சொன்னா, அது எல்லா வகையிலும் இயேசுவ அவருடைய இடத்திலிருந்து இறக்கிறதாக இருந்தது. அந்த போதனை அதைத்தான் செய்தது. இயேசு மட்டும் போதாது, இயேசு அந்த அளவுக்கு பெரியவர் அல்ல, இயேசு முழுமையானவர் அல்ல, இயேசுவால நமக்கு பூரணமான ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசுவை மட்டும் பின்பற்றி நீ கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. இந்த மாதிரி தான் போதனை. அதெல்லாம் தொலைக்கு முகமாக இயேசு எந்த அளவுக்கு பெரியவர் கர்த்தங்கிறத தான் இங்க நமக்கு பவு சொல்லி கொடுத்து வர்றார். இந்த மாதிரி இயேசு மட்டும் போதாதுன்னு இன்னைக்கு ரொம்ப போதனைகள் இருக்கு. ரோமன் கத்தோலிக்கே இயேசு மட்டும் போதாதுன்னு தான் சொல்றான். இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு பாரம்பரிய சபை எல்லாம், சபையின பேர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஷப்போ வேறு மனிதர்களோ அந்த சபையிலேயோ தான் மனுஷர்களை தங்கி வைக்க பார்க்கிறாங்களே தவிர இயேசுல தங்கியதுன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. சபைக்கும் பிஷப்புக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம அடிமையாக்க பார்க்கிறாங்களே தவிர இயேசுக்கு நீ அடிமையா இருக்கும்னு அவங்க போதிக்கிறது இல்லை. இந்த வேதத்தை நம்புறதில்லை ரொம்ப பேர். ஆகவே அன்னைக்கு மட்டும் இல்லை அந்த குழப்பமான போதனை, இன்னைக்கும் இருக்குங்கிற தெரிஞ்சுக்க. நம்ம எல்லாமே ஒரு கூடி வந்து ஆராதனை செய்கிறது அந்த இயேசு கொடுத்துருக்கிற அந்த கிருபையினால தான். அந்த இயேசுக்கு நம்ம மகிமையை கொடுக்கணும். அது இன்னைக்கும் அது அவசியமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த போலி போதனையை தொலைத்து சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் முகம், சத்தியத்தை நிலைநாட்டும்படியாக, இயேசுவை பற்றிய போதனைகளை நிலைநாட்டும்படியாக இங்க பவுல் அப்போஸ்தலன் இயேசு வந்து எப்படிப்பட்டவர்னு சொன்னாரு. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம், அவர் தேவனாயிருக்கிறார், எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது, எல்லாத்தையும் அவர் கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார், எல்லாம் அவருக்குள்ளாக நிலை நிற்கிறது. அப்புறம் பதினெட்டாவது வசனத்துல அதையும் விட மேல, அதாவது உலக பொருள்களை எல்லாம் உருவாக்கி நிலைநாட்டுகிறவராக மட்டும் இல்லாம, அந்த உலகத்துல அவர் படைத்த மனிதனுக்கு ஆத்மீக வாழ்க்கையும் கொடுக்க அவரால் மட்டும் முடியுங்கிறத பதினெட்டாவது வசனம் சொல்லுது. அதனாலதான் அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். உயிருள்ளவை உயிரில்லாதவை எல்லாத்துக்கும் பெரியவர் அவர். ஆத்மீகத்தையும் அதற்கான வழிகளை, ஆத்மீக ஜீவனை அடைவதற்கான வழிகளையும் அவர் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம பதினெட்டுல பார்த்தோம். இப்ப இருக்கிற வசனங்கள்ல நம்ம பார்க்கிற பொழுது, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த வசனங்கள்ல இது முதலாவது சொல்லுகிறது இதுதான், அதாவது பிதாவாகிய கர்த்தர் இயேசுக்குள்ளாக எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக இருக்கும்படியாக செய்தார் போட்டுங்களா. பிதாவாகிய கர்த்தர் இயேசுக்குள்ளாக எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டார். 19வது வசனம் என்ன? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவருக்குள்ளங்கிறது இங்க இயேசுவை குறிக்கிறது. இயேசுவை பற்றி தான் பவுல் சொல்லி கொண்டு வருகிறார். இயேசுக்குள்ளாக சகல பரிபூரணமும் வாசமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அந்த தொடர்ந்து வாசிச்சுட்டு போய் 20வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரியமாயிட்டுன்னு போகும். அவருக்கு பிரியமாயி பிதாவாகிய கர்த்தருக்கு எது பிரியமாக இருந்தது? இயேசுவுக்கு சகல பரிபூரணமும் இருப்பது அவருக்கு பிரியமாக இருந்தது. பார்த்தீங்களா, அதான் சொல்லுது, அவருக்கு பிரியமாக இருந்ததுன்னு சொல்லுது. இப்ப இந்த சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்க, வாசமாயிருக்கன்னு ஒரு வார்த்தை அங்க நம்ம பார்க்கணும். அது என்ன வாசமாயிருக்க? தனியா வாசமா இருக்கன்னு பார்த்தா நம்ம ஒரு ஸ்மெல்லுன்னு ஒரு அர்த்தம் கூட வாசம் அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. ஆனா அது இல்லை. அந்த நம்ம ஃப்ளவர் ஒரு பூவில் இருந்து வர்ற வாசத்தை பற்றி இங்கே சொல்ல, வாசமாக இருக்க அவரில் இடம் பெற்றிருக்க, அவரிலே நிலைத்திருக்க, பூரணமாக அவர்களே நிலைத்திருக்க அவருக்கு பிரியமாயிட்டு, அந்த அர்த்தத்தில் தான் அந்த வாசமாக இருக்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்படி எல்லாம் அப்படி அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக எது அவருக்கு பிரியமாக இருந்ததுன்னு கேட்டா, அத 19வது வசனத்துல பார்க்கணும். சகல பரிபூரணமும், சகல பரிபூரணமும், இந்த சகல பரிபூரணமும் அதான் எல்லாவித பூரணமும். இது எதை குறிக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாவித பூரணம், ஏன்னா இந்த வசனம் மட்டும் அதை நமக்கு விளக்கல. இந்த வேதத்துல மற்ற பகுதிகளுக்கு போய் தான் புரிஞ்சுக்கணும். இயேசுவை பற்றிய அவர் எத்தகையவர், அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்கள், இதையெல்லாம் படித்து பார்க்கிற பொழுது தான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சகல பரிபூரணமும் என்று பவுல் சொல்வது எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, கர்த்தத்துவம், கர்த்தத்துவத்தின் சகலதும் அவருக்குள் இருப்பது பிதாவுக்கு பிரியமாயிருந்தது. ஆண்டவர் கர்த்தர் ஒருவரே நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவர் ஒருவர் தான். ஆனா அந்த ஒரே கர்த்தரிலே பிதா, குமாரன், ஆவியானவர்னு மூன்று ஆவுத்தத்துவங்கள் இருப்பதாக வேதம் நமக்கு தெளிவா போதிக்கிறது. முத்தேவர்கள் இல்ல, மும்மூர்த்திகள் இல்ல, மூணு கடவுள்கள் இல்ல, அது தப்பு. ஒரே கடவுள், ஒரே ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆனா மூன்று ஆள் தத்துவங்கள் இருப்பதாக, பிதா, குமாரன், ஆவியானவர். இதுல என்னன்னு சொன்ன அந்த மூன்று ஆள் தத்துவங்கள்ல பிதாவில் இருப்பது அத்தனையும் இயேசுவில் இருந்தது. அதான் அத்தனை தெய்வீகமும். எந்த விதத்திலும் இயேசு பிதாவுக்கு குறைவானவரோ, பரிசுத்தாவிக்கு குறைவானவரோ அல்ல. பிதா எந்த அளவிலும் இயேசுவுக்கும் பரிசுத்தாவிக்கும் குறைந்தவர் அல்ல. பரிசுத்தாவியானவர் எந்த அளவுக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் குறைந்தவர் அல்ல. முழுமையான தெய்வீகம் இந்த ஆள் தத்துவங்களிலே இருந்தது. பிதா, குமாரன், ஆவியானவர், மூன்று ஆள் தத்துவங்கள். ஆனால் ஒரே தேவனை நாம் வணங்குகிறோம். அந்த தேவனை பிதாவாக, இயேசுவாக, பரிசுத்தாவியாக நாம் வணங்குகிறோம்னு வேதம் சொல்லுது. ஆனா இதுல ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து பேசுகிற பொழுது தங்களுடைய மீட்பின் திட்டம், அதாவது மனித குலத்திலே இருந்து ஒரு பகுதியினை தெரிந்து கொண்டு, என்ன முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கிற அவர்களை தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, தனக்காக அவர்களை பயன்படுத்துகிற அந்த மீட்பின் திட்டத்தை நடத்துகிறத பத்தி விளக்குகிற பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது, பிதா அதை அநாதி காலத்திலே தீர்மானித்து, மூன்று பேருமே தீர்மானித்து, பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே அனுப்பி, அந்த இயேசு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு இதை எல்லோருக்கும் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை மக்களும் பலனடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்துகிறார்கிற விதமாக பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், என் பிதாவினிடத்திலே இருந்தேன்னு. இயேசுவே அவரை பிதாவினிடத்திலேன்னு சொல்றார். நானும் அவரும் ஒன்றுன்னு கூட சொல்லுகிறார். நான் தேவன் சொல்லுகிறார். நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் நான் போதித்த அத்தனையையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் சொல்லுகிறார். இதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப கர்த்தத்துவத்தின் சகல பரிபூர்ணங்களும் இயேசுவில் இருக்கும்படியாக இருப்பது பிதாவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அவருக்குள்ளாக கர்த்தத்துவத்தின் சகல நீதியும் சகல ஞானமும் சகல வல்லமையும் நிறைந்திருந்தது. என்ன எண்ணத்தை தன்னுடைய குமாரனிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அத்தனையும் இயேசுக்குள்ளாக இருந்தது. இதெல்லாம் கேட்கிற நேரம் தெல்லாம் என்னென்ன தேவ தூதர்கள் இயேசுவோட சமப்படுத்த முடியும்? இயேசுக்கு அம்மாவா இருந்த மேரிய இயேசுவோட எப்படியா ஒப்பிட முடியும்? முடியுமா? அதெல்லாம் கேட்கிற எவ்வளவு தப்பான போதனை தெரியுதா இல்லையா? உலகத்துல படைக்கப்பட்ட இதில் மேரியும் படைக்கப்பட்டவள். புரியுமா உங்களுக்கு? மேரி படைக்கப்பட்டவள், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவள். சாதாரணமா நீங்களும் நானும் பிறந்த மாதிரி. ஆனா இயேசு அப்படி பறக்கல. இயேசு பரிசுத்தாவியின் கிரியையினால மேரியின் வயிற்றிலும் யாருமே பிறக்காத விதத்தில் பரிசுத்தமாக பிறந்தார். மேரி அப்படி பிறக்கலையே, யோசேப்பு அப்படி பிறக்கலையே, அதுல இருந்து தெரியுதா இல்லையா? இயேசு வித்தியாசமானவர், அவர் தேவன் சொல்லி. ஆனா இயேசு படைத்தவர், அவர் படைக்கப்படல, இயேசு உருவாக்கப்படல. உலகத்தில் இன்னொரு போலி போதனை இருக்கு, இயேசு உருவாக்கப்பட்டதாக. இயேசு யாராலையும் உருவாக்கப்படவில்லை. அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தாவியினே கிரியையினாலே அங்கே மேரியின் வயிற்றில் பிறந்தார். பிள்ளையாக வளர்ந்து சாதாரண மனிதனை போ எப்படி வளர்வதை போல வளர்ந்து வர வேண்டியது இருந்தது. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அவர் முழுமையான தெய்வீகத்தை கொண்டிருந்த தேவன் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது தாயின் வயிற்றிலே பரிசுத்தாவின் கிரியையினாலே அவர் பிறந்த பொழுது அவர் முழுமையான மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அதனாலதான் அவர் குழந்தையா பிறந்து வளர்ந்தார். இருந்த பொழுதும் அவர் முழுமையான தெய்வீகம் அந்த பிறந்ததுல இருந்தே அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் வேற யாரும் பிறக்காதபடி பிறந்தார். நாமெல்லாம் பிறந்த பொழுது பாவத்திலேயே பிறந்தோம். பாவம் பிறகு வந்து ஒட்டிக்கல, 5 வயசு 6 வயசு ஆன போது பிறப்புல இருந்தே பாவிகள் நாம. புரியுங்களா? அங்க கருத்தரிச்ச உடனேயே பாவிதான் நாம. ஆனா இயேசுல பாவமே இருக்கலையே. பாவமே இல்லாம உலகத்துல இருந்த ஒரே மனிதன் இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் முழுமையான தெய்வீகத்தையும் தன்னில் கொண்டிருந்தார். அவர் இயேசு வேற யாரோடையும் ஒப்பிட முடியாதயா? அவர் தேவன், கர்த்தரால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர், மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற அனுப்பப்பட்டவர். அப்ப அவர் சகல நீதியும் சொல்லுகிறோமே கர்த்தரை, அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நீதியானவர் சொல்லுகிறோமா இல்லையா? இதெல்லாம் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அத்தனையும் இயேசுவில் இருந்தது அவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது. அதனாலதான் இங்க சொல்லுது, சகல பரிபூரணமும் கர்த்தத்துவத்தின் அத்தனையுமே இயேசுக்குள்ளாக பூரணமாக இருப்பது பிதாவுக்கு பிரியமாயிருந்தது. எபிரேயர் நிருபத்துல புதிய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தோம்னா, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் ஆண்டவரை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்படிதான் ஆரம்பிக்கும். யாருடைய? கர்த்தருடைய, தேவனுடைய. இவருங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா ரெண்டாவது வசனம் அதை சொல்லுது, அவர் யார்? தேவனின் குமாரன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அவருடைய மகிமையின் பிரகாசம்? அவருடைய மகிமை அத்தனையும் இவரில் இருந்ததுன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவருடைய மகிமையின் பிரகாசம், அவர் தான் இவர். ஆனா இவர் இயேசு, கர்த்தத்துவத்தின் அத்தனையும் இதில் இருந்தது. மோசே ஆண்டவர் சொன்னார், மோசே அவரை பார்க்க ஆசைப்பட்டான், நீ என்னை பார்க்க முடியாது, பார்த்தா நீ உயிர் வாழ முடியாது, நீ உயிர் வாழ முடியாது. என்ன பார்த்தது ஒருத்தனும் இல்லை. ரொம்ப பேர் சொல்றான் இன்னைக்கு, ரொம்ப என்ன சொல்றது, மமதையின் அகங்காரத்தோட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம, எந்தவித தேவ பயமும் இல்லாம புல்பிட்ல இருந்து தைரியமா இன்னைக்கு சொல்றான். டிவியில கூட கேட்கிறோம், என்ன சொல்றான், நான் பல்லவத்துக்கு போயிருந்தேன், ஆண்டவர் எனக்கு கொண்டு போய் விசேஷமா ஒரு மணி நேரம் என்னோட பேசினார். பழைய பாட்டுலாம் அந்த இடத்துலயே செத்துருப்பான். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் நடக்கலங்கிற ஒரு தைரியம் தான் ரொம்ப பேர் அப்படி பேச வைக்கிறது. அது போலித்தனமான பேச்சு மட்டும் இல்ல, இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் அகங்காரம் பிடிச்சவங்கிறது காட்டு. ஏன்னா வேதத்துல ஒரு இடத்துல நான் பார்க்க முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை பார்த்தவன் உயிர் வாழ்வதில்லை. எப்படி பாப்பீங்க? பல இடங்கள்ல வேதம் சொல்லுது, நீ ஒரு தடவை தான் மரணம், ஒரு தடவை தான் மரணம், மறித்தவன் திரும்ப வாழ்வதில்லை. ஆண்டு ஒரு உயிர் கொடுத்திருக்கிறார் சில பேர், சில பேருக்கு மட்டும்தான். லாசரு அப்படி எழுந்தவன், அது அவரே செய்த காரியம். ஆனா சாதாரணமா எல்லாத்துக்கும் அதை வச்சுட்டு சொல்ல முடியாது, அவர் எழுப்புறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. உயிர் மறித்தா நம்ம போறது என்னது? விசுவாசியாக இருந்தா பரலோகம், விசுவாசியா இல்லாட்டி நரகம் தான். வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப இன்னொன்னு கூட, ஆபிரகாமுடைய மடியில இருந்த ஒருத்தனையும் மற்றவன் ரொம்ப கொடுமை செய்து நரகத்துக்கு போன ஒருத்தனையும் சுவிசேஷ நூல்களை நம்ம வாசிப்பது இல்லையா? அப்ப நரகத்துல இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய கொடுமைகள், இங்க நான் படுற வேதனைகள் எல்லாம் என்ன கொஞ்சம் தீர்றதுக்காக வேண்டிய, எனக்கு ஒரு ஆறுதல் தர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நாக்குல தண்ணி தெளிக்க. அப்ப அவன் அப்படி சொல்றான். அவனுக்கு அங்கிருந்து பாக்குறான் என்னது, நரகத்துல இருந்து ஒருத்தன் பல்லவத்தை பார்க்க முடியாது. ஆனா அது விளக்கப்படுகிறது, பல்லவத்துல அவன் பிச்சைக்காரனா இந்த உலகத்துல இருந்தாலும் நல்லா இருக்கிறானேன்னு இவன் பாக்குறான். அப்ப நான் தப்பு செஞ்சிட்டேன், அதனால நீங்க ஆண்டவரே யாரையாவது இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த விஷயங்களை சொல்லி அவன் திருந்த வைக்கும்படியாக சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க வந்த பிறகு அங்க போக முடியாது, அங்க இருக்கிற வரையும் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்தி மனம் திரும்பினா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். செத்தவன் உயிர் தெழுந்தாலும் கூட இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தனும் நம்ப போறதில்லை. மனிதனுடைய இருதயத்தின் கடினத்தை சொல்லுது. ஆனால் நான் ஒரு பெரிய அதிசயம்லாம் செஞ்சேன், ஒருத்தன் நம்ப முடியாது. அதிசயங்களை பார்க்கறதுனால வருவது அல்ல ரட்சப்பு, சரிங்களா? வசனத்தின் மூலமாக வர்றது. வசனத்தை கேட்கிற பொழுது, அதை நீங்க சிந்திக்கிற பொழுது, ஆவியின் கிரியையினால வருகிறது தான் ரட்சிப்பே தவிர, அது அதிசயங்களால வர முடியாது. அதனால நான் யாரையும் அனுப்பி பிரயோசனம் இல்லை. ஆனா இங்க வந்த பிறகு ஒருத்தன் அங்க போக முடியாது. அப்ப அங்க இருக்கிறவன் இங்க வந்துட்டு அங்க போக முடியாதுன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்க முடியும் இங்க இருந்து சொல்றதுக்கு? நான் அவரை போய் பல்லவத்துல பார்த்து எனக்கு ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் கொடுத்தாரு. ஏன்னா நம்மளாம் அதெல்லாம் ஒருத்தரும் இது அப்பவே எழும்பி அந்த இடத்த விட்டு போய் ஆயுசுக்கும் அந்த பக்கம் வரக்கூடாது. ஆனால் செய்கிற ஒருத்தராலையும் முடியலையே. ஏன்னா தப்பையே கேட்டு பழகி போன இருது எங்கே. பொலிட்டிக்கல் மீட்டிங்லையும் கேட்குறோம், சபையிலையும் கேட்குறோம், எங்கேயுமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல, எடுக்கிறதில்ல இல்லையா? நம்ம நாடு அப்படி இருக்குது, நம்ம மனுஷங்க அப்படி இருக்குது. வேதத்தில் இருக்கிறத தான் பேசணும். இதனால தான் நமக்கு தெரியுது ஏன் வேதம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கூட தப்பாக பேசக்கூடாது. அப்ப ஆத்மாக்களை வழி நடத்த கூடாது, இருக்கிறதான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, அது கேட்கணும், அது போய் சேரணும் ஆத்மாக்களுக்கு தான். ஆண்டவர் ஆசைப்படுகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். பார்த்தீங்களா? அப்ப இயேசுக்குள்ளாக சகலதும் நிறைந்திருக்கிறது. அவர் இங்கு இருந்த பொழுது அவர் தேவன், அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார், அவர் முழுமையான ஆண்டவராக கர்த்தராக இருக்கிறார். இங்கு இருந்த பொழுது அவர் முழுமையான தெய்வீகம் அவரில் இருந்தது, முழுமையான மானிடமும் அவரில் இருந்தது. இங்கு இருந்த பொழுது அவரை மனிதர்கள் விசுவாசிக்க வேண்டி இருந்தது. என் ரட்சிப்பு அவர் மூலமாகத்தான். அவர் பார்த்து, அவர் பேசி, அவருடைய செய்தியை கேட்டு அந்த சமாரிய பெண் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். நிக்கதேமு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். அவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்காங்க. ரட்சிப்பை அவர் கொடுக்கக்கூடிய அத்தனை வல்லமையையும் கர்த்தத்துவத்தையும் அவர் தன்னில கொண்டிருந்தாரா இல்லையா? கொண்டிருந்தார். அவர் இயேசுவோட வேற யாரையுமே நம்ம சேர்க்க முடியாது. அவர் யாரையுமே சேர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, மத்தேயு 16வது அதிகாரம் எடுத்து பார்ப்போம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து தன்னோடு இருந்தவர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? மனுஷகுமாரனாகிய என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 13வது வசனத்தில் அப்ப அவங்க சொன்னாங்க, அவரோடு இருந்தவங்க சில பேர் உங்களை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சில பேர் எலியா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எரேமியான்னு சொல்றாங்க, இல்லாட்டி தீர்க்கதரிசிகள் ஒருவரா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பத்தி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்ட பொழுது சீமோன் பேதுரு உடனடியா எந்தவித தயக்கமும் இல்லாம அவரை பத்தி என்ன சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே நீ பாக்கியவன், என்ன மாம்சமும் ரத்தமும் இந்த உலகம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நீ சொன்ன காரியங்கள் உனக்கு பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது பரலோக சத்தியம். இந்த உலகத்தால் இதை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தை இப்படி சிந்திச்சு பார்க்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் கும்பிடுறது தான் விருப்பம், எல்லாத்துலையும் அவனுக்கு வச்சுக்கணும். இங்கே இதில் ஒன்று அதில் ஒன்று ஆசீர்வாதம். அவனுக்கு கர்த்தரை நம்ப அவனுக்கு இருதயம் வரதில்லை. ஏன் அங்கே என்ன போராட்டம் தெரியுமா? மனுஷன் நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷன் ஏன் மனுஷன் அவ்வளோ இருதயம் கடிதமான இருதயமாக இருக்கு? அவனால் ஏன் ஆண்டவர்கிட்ட வர முடியாமல் இருக்கு? ஏன் வராமல் இருக்கிறான்? என்னென்னச்சியோ நம்பிக்கிட்டு பொய்யா அவன் வாழ்க்கை வாழ்ந்து ஏதோ நல்லா இருக்கிறேன் நினச்சிக்கிட்டு பொய்யா வாழ்றதுக்கு காரணம் என்ன? இயேசு நினைச்சு பார்த்து அவர்கிட்ட வரணுமே, இவ்வளவு தூரம் இலவசமா ரட்சிப்பை கொடுத்து உனக்கு பரலோக பாக்கியங்களை இங்கேயே கொடுக்கிறேன்னு சொன்ன பொழுதும் அவன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மனுஷனுக்கு எப்பவுமே தான் ஏதாவது செஞ்சுதான் அது வரணும். அதனால்தான் கோயிலுக்கு போடுறான், ஆறு கால பூசை செய்வான், தேங்காய் யான் உடப்பான், பரீட்சைக்கு தேங்காய், ஜாபுக்கு போனா தேங்காய் ஒஃப பண்ணுவான், 101 தேங்காய் உடைக்கிறேன், 1001 தேங்காய் உடைக்கிறேன். அவனுக்கு லஞ்சம் கொடுத்தே பழகி போச்சு. அவனுக்கு அவன் அளவுக்கு தான் அவனால் ஆண்டவரை பார்க்க முடியுது, அவன் அளவுக்கு தான் அதை சிந்திக்க முடியுது. தான் ஏதாவது செய்யணும், தான் ஏதாவது செய்யணும், தான் ஏதாவது செய்யணும். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, சபரிமலைக்கு போறாங்க, அங்க போறாங்க, வருஷம் பூரா போய்கிட்டே இருப்பாங்க. அத்தனைக்கும் போறதுக்கு அவங்க 24 மணி நேரம் இதை செய்யறதுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறோம். ஊரெல்லாம் எங்க டெல்லியில இருந்து காசில இருந்து கன்னியாகுமரி வரையும் எத்தனையோ விதத்துல செஞ்சுக்கலாம் இல்லையா? அதான் அவனுக்கு தேவையா இருக்கு. ஆனா அவன் ஆண்டவரை இவ்வளவு பெரியவரா, நான் பாவி, நான் வந்து ஒண்ணுக்கும் உதவாதவன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவரால் நான் படைக்கப்பட்டவன், அவரால் படைக்கப்பட்ட ஒரு சின்ன பறவையா இருந்து, பாவ பறவையா இருந்து, இந்த ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஒரு மூளையை வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி நான் ரட்சிப்பை உண்டாக்கி கொள்ள முடியும்? நான் எதை செஞ்சு அவரை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்க முடியுது இல்லையே. அவருக்கு ஏதாவது கொடுக்கறத தான் பார்க்கறான். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன செஞ்சு உன்னை நீ மாத்த முடியாது. ஆத்மீகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. உன்னால என்ன தேடி கண்டுபிடிக்க முடியாது. என்ன பொருளை கொடுத்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் உனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. நான் கொடுத்தாதான் உனக்கு ரட்சிப்பு. அப்ப நாம் பெரியவர் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு ஏற்படும். எனக்கு முன்னால நீ உன்னை தாழ்த்தி கொள்ளணும். ஒருத்தனுக்கு வந்து என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே, ஒண்ணுமே முடியாது, நான் வெறும் மனுஷன், எனக்கு ரட்சிப்பு கொடுங்க, எனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுங்க, பரலோகத்து வாழ்க்கையை கொடுங்க, உங்களை நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு இயேசுவேன்னு கேட்டா மட்டும்தான் அவர் வருவாரே தவிர வேறு எந்த விதத்திலையும் கிடைக்காது. பாத்தீங்களா, என் ஆண்டவர் மனுஷன் என்ன புரிஞ்சுக்கணும்னு பாக்குறார், மனுஷன் என்ன செய்யறான் அவரை அவன் அளவுக்கு தான் அவரை பார்க்க பார்க்கறான். மனுஷனுடைய ஆரம்பத்திலிருந்து மனுஷனுடைய போராட்டமே அவருடைய இடத்த பிடிக்கிறதான். அதனாலதான் பேபிள் டவர் கட்ட ஆரம்பிச்சாயே அங்க போய் அவர் சீட்டை பிடிச்சிக்கலாம். அவன் திட்டத்தை பாலாக்கி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பல மொழிகளை கொடுத்துட்டார். இன்னைக்கும் மனுஷன் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அங்கங்கெல்லாம் என்னத்துக்கு ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஊர் சேர்ந்துருச்சா இல்லையா, இல்ல ஆனா பட்டினி இவ்வளவு பெய்யற மழை அது ஒழுங்கா போய் வேண்ட சேரத்துக்கு போய் விடுற மாதிரி டிரைனேஜ கூட ஒழுங்கா செய்ய முடியல அவங்களுக்கு, இல்லையா? இப்படி பெய்யுது ஊரே, இங்க இருக்கிற நோயெல்லாம் நம்மளால தான் வருது, வேற யாரு கொண்டாந்து விடுறது? பெரிய சென்னை மாநகரம், எழில் மிகுந்த நகரம் அப்படின்லாம் பேப்பர்ல போடுற நேரம் அழகா இருக்கும். நாலு நாளைக்கு மழை அடிஞ்சா தெரியும் எப்படி இருக்கும் சென்னை, ஸ்மெல்லும் தாங்க முடியாது. அப்ப உனக்கு இந்த ஒழுங்க அந்த தனியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ராக்கெட் அனுப்புறோம், இப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கேயா மற்ற இடத்துலயும் மனுஷன் இருக்கிறான்னு தான், சரி மற்ற இடத்துலயும் மனுஷன் இருக்கிறான், அப்படியே போனா ஆண்டவரையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது இங்க மட்டும்தான், ஏன் இந்த உலகத்துல மட்டும்தான் என் மனுஷன், வேற எங்கேயும் இல்லை. அதை நம்புறதுக்கு அவனுக்கு முடியாது, நம்புற அவனுக்கு முடியாது. பார்த்தீங்களா, மனுஷன் ஒரு போராட்டத்தில் இருக்கிறான் கர்த்தரோட. அவனுக்கு அகங்காரம், அவனுடைய பாவத்தினால அவன் தனக்கு விடுதலையை தேடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான், காவலியில தேடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அது பணக்காரனா இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி திமிரான எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு விவசாயிய போய் பாருங்க, ஒரு ஒரு பஞ்சத்தில் இருக்கிற ஒரு பையனை கூட போய் பார்த்தா ஒரு கிராமத்தில் இதே மாதிரி தான் யோசிப்பாங்க, இதே மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அகங்காரம். கர்த்தர் இலவசமாக கொடுக்கின்ற அந்த நித்திய ஜீவனை அழியாத வாழ்வை இயேசு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வது அவனுக்கு கஷ்டமா இருக்கு, தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம ஆண்டவருக்கு முன்னுக்கு தாழ்மையா வரணும். நம்ம பெருசா நினைக்க கூடாது, நம்ம பெருசா நினைச்சா ரட்சிப்பு கிடைக்காது. நம்ம என்ன நினைக்கிறது, நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வருகிற பொழுது, இயேசுவே நீங்க எனக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, என்னாலும் முடியாத ஆண்டவரே, நீங்க என் மனசை மாத்த, நீங்க என் பாவத்தை மன்னிங்க, நீங்க தான் ஆண்டவர்ங்கிற பொழுதுதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கிது. ஏன், இயேசு அத்தனை பெரியவர், அவர் சகல கர்த்தத்துவம் பரிபூரணமாக அவருக்குள் இருந்ததாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்குறோம். இந்த இந்த வசனம் சொல்லுகிறது 19வது வசனத்தில், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருந்தது, அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. சகலம் ஆரம்பத்தில் அவர் பிறந்ததுல இருந்து அவர் சிலுவையில மறித்து உயிர் தெழுந்தது வரையும் அவருக்குள் அது இருந்தது, தொடர்ந்து இருக்கிறது. ஏன், அவர் உன்னதத்திலே கர்த்தராக தேவனாக இருந்து வருகிறார். புரியுதா, ஏன் நம்ம இயேசுவோட வேற எதையும் கொண்டு வர முடியாது? யெகோவாவின் சாட்சிகள் என்ன செய்யறாங்க, இயேசுவை விட யெகோவா பெருசு. மோமன்ஸ் சொல்லி அந்த போலி போதனு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் இயேசுவை குறைய தான் பாக்குறாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, அதுவும் இதைத்தான் செய்யுது. எல்லாருமே இயேசு வேதம் சொல்லி இருக்கிறபடி, கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி பாக்குறது இல்ல. இந்த சமயத்தில் இந்த இந்த நாட்டிலையும் தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல இருந்துச்சு, இயேசு மட்டும் பாதாது, இயேசு சொல்ற வசனங்களை இந்த சமயத்துல இருந்து நீ மாறாமையே அவர்கிட்ட வந்துடலாம். போலித்தனம், இயேசுடைய வார்த்தைகளை நம்புகிறது இல்லை. இயேசு சொல்லுகிறார், என் கர்த்தருக்கும் எனக்கும் மத்தியில் வேற யாரும் மத்தியஸ்தர்கள், நான் மட்டும்தான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் இடையில வேற யாரும் மத்தியஸ்தர்கள் இல்லை, என்னை தவிர. என் மூலமாக அல்லாமல் நீ கர்த்தரிடத்திலே வர முடியாது. நான் ஜீவன், நான் வாழ்க்கை, நானே வழி என்று இயேசு சொல்லுகிறார். வேற யாரும் வழி இல்லை, இயேசு மட்டுமே. ஏன்? இயேசு தேவனாக இருப்பதனால். ஒரு பிஷப் இல்லை, ஒரு போதகை இல்லை, ஒரு சபை இல்லை, சடங்கான ஞானஸ்நானம் இல்லை, ஒன்னாலையும் ரட்சிப்பு வராது. இயேசு மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு. அந்த இயேசு கிட்ட வரணும் நம்ம. இயேசு அந்த அளவுக்கு பெரியவராக இருக்கிறார் பார்த்தீங்களா. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே நிலை பெற்று உறுதியாக இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவரா? எவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இயேசுவை பத்தி. அதனாலதான் இது அவரை படத்துல தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு பஞ்சத்துல இருந்தவர் மாதிரி பார்க்க கூடாது. சிலுவைக்கு இயேசுவை கூட மதிப்பு கொடுக்க கூடாது. ஏன்? இயேசு தேவன். மரத்துக்குள்ளேயும் படத்துக்குள்ளேயும் மேசையிலையும் அவரை கொண்டு வர முடியுமா? படைக்கப்பட்டிருக்கிறதுக்குள்ள அவரை அடக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவர் தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை பத்தி வேதம் சொல்லுகிற பொழுது இறையில் அறிஞர்கள் சொல்லுவார், கர்த்தர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளின் மூலமாக அவரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம சின்ன மூளையை வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு நாம் பெரியவர்கள் அல்ல பாத்தீங்களா. அவர் வெளிப்படுத்துகிற அளவுக்கு தான் அவரை நம்ம தெரிந்து கொள்ளலாம். வேதத்திலிருந்து அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறோம். அந்த அளவுக்கு பெரியவர் இயேசு. இன்னொரு உண்மையும் சொல்லப்படுகிறது இந்த இயேசுவை பற்றி. இந்த அளவுக்கு இயேசுவை உயர்த்தி காட்டுறதுக்கு காரணம் என்ன? இயேசுவால மட்டும்தான் ரட்சிப்பு, முழுமையான ரட்சிப்பு அந்த இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசுவில் தங்கி இருந்தா மட்டும்தான் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை. இயேசுவில் நிலைத்திருந்தா மட்டும்தான் நமக்கு பரலோகம். அப்ப நம்ம சபையாக இருந்தாலும் எங்கேயும் எந்த இடத்துலயும் நம்ம உயர்த்த வேண்டியவர் யாரு? இயேசு. மகிமைப்படுத்த வேண்டியவர் யாரு? இயேசு. நம்ம சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நம்ம மகிமைப்படுத்த வேண்டியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது இயேசுவை பத்தி சொல்லுகிறது. அவரை பத்தி என்ன பாக்குறோம் சொன்னா 18வது வசனத்துக்கு கடைசி பகுதியில பார்ப்போம். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்னு அவரை பத்தி சொல்லுது. அது என்ன அர்த்தம்? உலகத்துல இறந்து போன அத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் தலையானவர். அவர் தலையானவர். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த இறந்து போனவர்கள் எல்லாம் உயிர்த்தல போறாங்க. ஒரு நாள் வரப்போகுது, வரப்போகுது. அதை இது அந்த வசனம் அதை சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நாள்ல நடக்க போற அற்புதம் என்ன தெரியுமா? இறந்து போயிருக்கிற அத்தனை, முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உயிர்த்தெழுவார்கள். அவிசுவாசி விசுவாசி எல்லாமே. அந்த நியாய தீர்ப்பு நாள் வருகிற பொழுது உயிரோட இருக்கிறவள் இறக்காம இருக்கிறவங்களும் அன்னைக்கு இருப்பாங்க. எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு நம்ம அந்த நாள்ல கர்த்தருக்கு முன்னால கணக்கு கொடுத்தாகும். அப்ப இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தது அது வரப்போகிறத எல்லாம் காட்டுவதாக அதுக்கு முதற் பேராக அவர் இருக்கிறார். அப்ப இயேசு அப்படி மரித்து உயிர்த்து எழுந்திருப்பதனாலே நிச்சயமாக இது நடக்க போகிறதுங்கிறத நம்பலாம். நாம இன்னைக்கு விசுவாசியாக இருந்து மரித்து நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போனாலும் கூட, நம்ம ஒரு புதைக்கிறோம் இல்லையா, புதைச்சு மண்ணோடு நம்ம உடம்பு போனாலும் கூட நாம இருந்தது இருந்தபடியே நியாய தீர்ப்பு நாளிலே உயிர்த்தெழுக்கப்பட போகிறோம் இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப நமக்கு அதுக்கு பிறகு பரலோக வாழ்க்கை சரீரத்தோட கிடைக்கும்னு வேதம் சொல்லு. அதற்கு முதற் பேராக, அதற்கெல்லாம் சாட்சியாக, வரப்போவதை அறிவிப்பதாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தது. அதனால தான் அவரை பத்தி என்ன சொல்லுகிறது? அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்க, லாசர் மாதிரி கொஞ்ச பேர், ரொம்ப கொஞ்ச பேர் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க இல்லையா. லாசர் இறந்து போய் ஆண்டவர் அவனுக்கு உயிர் கொடுத்தார். ஆனா அதுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயிர்த்தெழுந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லாசர் உயிர்த்தெழுந்தது போல இயேசு உயிர்த்தெழவில்லை. ஏன் இயேசுவை பத்தி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் வேதத்தில், மரணத்தால் அவரை ஆள முடியாதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, மரணம் அவரை ஆள்வதில்லை, அவர் ஆள முடியாது. அதுவும் இல்லாம வெளிப்படுத்த சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சகல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். ஏன், அவர் ஆண்டவர், அவர் கர்த்தர். ஆகவே அவர் நாம வந்து இறந்து போயிட்டு இப்ப உலகத்துல இறந்து போகிறவன் இப்ப லாசரஸ் இறந்து போய் உயிர்த்தெழுந்தான், அது கர்த்தர் அவனுக்கு உயிரை கொடுத்தார், மறுபடியும் பிறக்கும்படி செய்தார். ஆனா இயேசு அப்படி யாரும் செய்யல, இயேசு அப்படி யாரும் செய்யல. அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததுக்கும் மனுஷன் மறித்து உயிர்த்தெழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர் தேவன், ஏன் அவர் தானே எல்லாத்தையும் படைச்சவர், மரணத்தையும் திறவுகோள்கள் அவர் கையில் இருக்குது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் வித்தியாசமானது, எல்லாவற்றையும் ஆள்கிறவர்கிறதுனால அவரே தீர்மானிக்கிறார் தனக்கு என்ன நடக்கிறது நடக்காது எல்லாத்தையும் கூட. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், மனுஷன் சாதாரணமா மனுஷன் இறந்து இறந்து போறது மாதிரி இல்லை இயேசு, அது வித்தியாசமானது. ஏன், அவர் தேவனாக இருக்கிறார், மரணம் அவரால் அவரை ஆள முடியாது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் கூட அவரை தன்னுடைய ஆவியை விட்டார், விட்ட பொழுது கூட அவர் தொடர்ந்து தேவனாக முழுமையாக பூரணமுள்ள கர்த்தராக அவர் தொடர்ந்து இருந்தார், தானே தான் அதை செய்து கொண்டார். அநாதி காலத்தில் பிதா குமாரன் ஆவியானவர் தீர்மானித்தபடி நம்மளால் அப்படி முடியாது, மனுஷனோட வித்தியாசமானது. ஆனா அதே இது என்னத்தை காட்டுகிறது, ஏற்கனவே நான் சொன்னது போல வரப்போகிற உயிர்த்தெழுதலை அது காட்டுகிறது, வரப்போகிற நடக்க போகிற உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு நாள்ல, அதுக்கு முதற் பெயராக இயேசு இருக்கிறார். அவசுவாசிகளாக நாம அதை நம்புவதற்காக இயேசுவே உயிர்த்தெழுந்து அதை காட்டி இருக்கிறார், உயிர்த்தெழுந்து தொடர்ந்து இப்ப தேவ மனிதனாக வாசம் செய்கின்ற அந்த தேவன் நமக்கு வரப்போவதை அறிவிக்கிறார். யாருங்க எந்த மனுஷன் உலகத்தில் அதெல்லாம் செஞ்சிருக்கிறான், எப்படி இயேசுவோட யாரையும் ஒப்பிட முடியும், ஒப்பிட முடியும், அவர் மட்டும்தான் ஜீவன் உள்ள தேவன், மற்றதெல்லாம் மனுஷனால உருவாக்கப்பட்டவைகள், மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய இமேஜினேஷன்ஸ். இந்த உலகத்துல கடவுள்னு சொல்லி கலையும் மண்ணையும் மரத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிறானே, அது மனிதனுடைய இமேஜினேஷன், அவனுடைய மனதுல உருவானவைகள். அதனாலதான் ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிற என்ன சொல்லுகிறார், படைத்தவைகளை கொண்டு நீ எப்படா சில காரியங்களை உருவாக்கிக்கிட்டு அதை கர்த்தராக்க முடியும், மண்ணுல நான் படைச்ச மண், அந்த மண்ணை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணியை போட்டு குழைச்சு ஏதோ உனக்கு மனசுக்கு ஏத்தபடி ஒரு உருவத்தை வச்சு அதை நீ கடவுளா கும்பிடுறியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதான்னு ஏசாயாவில் அவர் கேட்கிறாரா இல்லையா, அது நீ பெயிண்ட் அடிச்சு என்ன ரூபத்துல வச்சாலும் கூட அது என்னால் படைக்கப்பட்டது, அது நான் அல்ல, நீயா அப்படி திங்க் பண்ணிக்கிறையே தவிர அது நான் அல்ல, அது உனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, படைத்த நான் தான் உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும். மனித எவ்வளவு முட்டாள்தனம் உள்ளவனா இருக்கிறான், அது அவன் இருக்கிற அந்த பாவமான நிலை தான் நிலைமை தான் அவனை சிந்திக்க வைக்க முடியாம ஆக்கி இருக்குது. அதனாலதான் கர்த்தர்கிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை, ஆண்டவர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை. நாம் அதை தேடிக்க முடியாது. ஆனால் நம்மளால தேடிக்க முடியாத அந்த விடுதலையை யார் நமக்கு கொடுக்கறது? இயேசு, ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். இப்ப மூணாவதா கடைசியா ஒன்ன பார்ப்போம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள யாவையையும் அவர் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள கர்த்தருக்குள், கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள அத்தனையையும் ஒப்புரவாக்கி கொள்ள போகிறார்னு சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது இது சொல்றது காரணம் என்னன்னா, நம்மளை வேதம் பவுல் கூட்டிட்டு போறார் எந்த அளவுக்கு இயேசு பெரியவர்ங்கிறத உணரணும். எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது, ஆதியிலிருந்து அவர் இருக்கிறார், அவருக்கு முன் வேறு எதுவுமே இல்லை, காலங்களையெல்லாம் கடந்தவர் அவர், காலங்களை உருவாக்கின தேவன் அவர், என்றும் இருக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அவர் படைத்தது பாவத்தில் விழுந்த பொழுதும் அந்த படைத்தது எல்லாமே கூட இன்னைக்கு விடுதலைக்காக காத்திருக்கு. படைக்கப்பட்டது உயிருள்ளவை உயிரில்லாதவை எல்லாவற்றையும், பரலோகத்திலும் பரலோகத்துக்கு பூமியிலும் இருப்ப எல்லாத்தையும் தனக்குள்ளாக அவர் ஒப்புரவாக்கி கொள்ள போகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்காக நிறைவேற்றி கொள்ள போகிறார் அந்த தேவர். பார்த்தீங்களா, அதுதான் இது சொல்லுது. எல்லாவற்றையும் ஒன்று தவறாம அத்தனையையும் தனக்குள்ளாக அவர் ஒப்புரவாக்கி கொள்ள போகிறார். இந்த முழு உலகமும் அவர், அந்த உலகத்துக்கு மேலே எத்தனையோ கேலக்சிஸ் எல்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் கூட நாம கண்டுபிடிக்காம என்னென்னவோ இருக்கு அத்தனையும் கூட ஏன் கர்த்தருக்கு தெரியாது? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இயேசுக்குள்ளாக ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாக இருந்தது. இயேசுக்குள்ளாக அனைத்தையும் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிருந்ததுன்னு சொல்லி, புரியுங்களா? அந்த அளவுக்கு இயேசு என்னவாயிருக்கிறார்? அதி உயர்ந்த தேவனாக கர்த்தராக இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இயேசு பெரியவர். அதனாலதான் நம்ம விடாம அந்த இயேசுவை பிடிச்சிக்கணும். இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கடைசி வரையும் நம்ம வாழ வேண்டியவர்களா இருக்கலாம். இதுல இருந்து படிக்க வேண்டிய ஒன்னு ரெண்டு பாடங்களை மட்டும் சொல்லுகிறேன். முதலாவது என்னன்னு சொன்னா, இந்த அளவுக்கு இயேசு உயர்ந்தவராக இருப்பதாக வேதம் காட்டுகிறதுனால நம்முடைய ஆராதனையிலும், அதாவது சபையில வந்து நம்ம செய்கிற ஆராதனையிலும், நம்முடைய முழு வாழ்க்கை மூலமாகவும் நம்ம இயேசுவுக்கு தான் எல்லா மகிமையும் அளிக்கணும். இங்க வந்து ஆராதனை செய்கிற பொழுது அந்த தேவன் சொல்லுகிற ரெண்டு மூன்று பேராக நீங்க கூடியிருந்த பொழுது, என்னை கூடி வருகிற பொழுது நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஏ, நம்ம இப்படி கூடி விசுவாசிகளாக ஆராதனை செய்வது இயேசுவுக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறதா இருக்கு. அப்ப அப்படி வந்து கூடி வருகிற பொழுது நம்ம செய்கிற அத்தனை காரியங்களிலும் நம்ம யாருக்கு மகிமையை கொடுக்கணும்? இயேசுவுக்கு. நம்ம பாடுற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், செய்கிற பிரசங்கம், நம்முடைய ஐக்கியம் எல்லாம் இயேசுவுக்கு மகிமை கொடுக்கிறதா இருக்கும். நம்ம நம்மளை நம்ம சுகப்படுத்திக்கிறதுக்கு, நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிறதுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது ஆராதனைக்கு வருகிற பொழுது. அது ரொம்ப தவறான காரியம். இன்னைக்கு என்ன சொல்றேன், ஆராதனைக்கு போன அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே, அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு மியூசிக் வேணும். ஏன் இதில் மியூசிக்கே இல்லாமல் பாடுறீங்களே, எனக்கு ஒரு மியூசிக் வேணும், ஏன்னா அதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. கேட்குறமா இல்லையா? அப்போ அப்படி அப்படி பேசுறதுனால அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுக்கு என்ன பிடிக்குது? அவங்க எல்லாம் டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆண்டவரை நம்ம அப்படி ஆராதனை செய்ய முடியாது. ஆண்டவர் ஆராதனை செய்யறதுன்னு சொன்னா அவருடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி தான் அவருக்கு ஆராதனை செய்யணும். இங்க நாம இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இப்படி செஞ்சாதான் நான் இருப்பேன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், உலகம் நம்ம இருதயத்தை ஆளுது. நம்ம கர்த்தரை நம்ம அவர் வேதத்தில் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பார்க்கல. இயேசு எவ்வளவு பெரியவர்னு நமக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஆராதனையில் பயபக்தியோடு அவருக்காக நடத்துவோம். அவருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதா பார்த்துக்குவோம். நம்ம பேச்சு சிந்தனை செயல்கள் எல்லாமே அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும். ஏன்? இதன் மூலமாக நம்முடைய கூடுகையின் மூலமாக யாருக்கு மகிமை கொடுக்கணும்? இயேசுக்கு தான் மகிமை கொடுக்கணும். வேற யாருக்கும்? நமக்கல்ல ஆண்டவரே, நமக்கல்ல, உங்களுக்கே சகல மகிமைன்னு வேதம் சொல்லுதா இல்லையா? அதனாலதான் நம்ம ஜபத்தோட கூட்டத்தை ஆரம்பிச்சு ஜபத்தோட கூட்டத்தை முடிக்கிறது. காரணம், எல்லாவற்றின் மூலமாகவும் அவருக்கு மகிமைப்படணும். இங்கிருந்து இங்கிருந்து வேதம் கேட்கறது கூட என்னவா இருக்கணும்? பயபக்தியோட கேட்கணும். சாக்கா இருந்து கேட்கக்கூடாது, அசட்டையா இருந்து கேட்கக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் பரிபூர்ணமான அந்த தேவனுடைய வார்த்தைகள்ங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருந்து கேட்கும்படியாக வேதம் எதிர்பார்க்கிறது. தெரியுமா? அப்படிதான் வேதம் எதிர்பார்க்குது. நம்முடைய சொந்த விருப்பங்களையோ சுக இதுகளையோ என்டர்டெயின்மெண்ட்டையோ எதிர்பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்க்குறவங்க அவங்க சிந்தனையின் அளவில் தான் அவங்க கடவுள் இருப்பாங்க. ட்ரம்ம போட்டு அடிச்சுக்கிட்டு எங்கேயும் பானீங்கன்னா இந்த ராக் மியூசிக், பாப் கான்சர்ட் இதெல்லாம் இன்னைக்கு எங்கே போனாலும் சபை சபைன்னு இதான் நடக்குது. இதுக்கு தான் ரொம்ப பணத்தை செலவழிக்கிறான். இல்லாட்டி அவன் பாட்டு காட்டு கத்தல் போடுறது யாரும் அங்கேருந்து நிம்மதியாக ஒரு நல்ல வசனம் கேட்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் பெருசாக போயிட்டு இருக்குது. பாரம்பரிய இதில் போனால் எல்லாம் சடங்கு சடங்கு சடங்கு, அங்கே சத்தியமே இல்லை, அது சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. இயேசுவுடைய சத்தம் கேட்காம இருக்குது எல்லா இடத்துலையும். அதுக்கு பேர் ஆராதனை இல்லை. அதனாலதான் ஒண்ணு குழந்தையர்ல சொல்றாரு, சபைக்குள்ள புறஜாதிக்காரன் புறஜாதி அண்ணியெல்லாம் சொல்றதுன்னா அவிசுவாசிகள். இயேசுவுடைய பிள்ளைகளா இல்லாம யாரு வந்தா அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் கூட்டத்துல நடக்கிறத பார்த்தா, ஐயோ இங்க ஆண்டவர் இருக்கிறாருப்பா, இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே, இந்த மாதிரி ஒன்னு சமாதானம் எனக்கு கிடைச்சது இல்லையே, நான் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை கும்பிடுவான். அந்த அளவுக்கு ஆராதனை இருக்கிறதான்னு பார்க்கணும். நம்ம இருதயம் தெளிவா இருக்கணும். நம்ம கூட்டம் நடத்துகிற முறை முறையாக வேதபூர்வமாக இருக்கும். நம்ம இருந்து ஆராதனை செய்கிற முறைகள் பயபக்தியோடு வெளிப்படுத்துறதா இருக்கணும். நம்ம உடுத்து இருக்கிற உடுப்பு கூட அந்த மாதிரி மரியாதையோடு இருக்கணும். தெரியுமா? இந்த அளவுக்கு இயேசு பெரியவர். ஏன் அந்த மாதிரியான எண்ணங்களோடெல்லாம் வந்து பயபக்தியோடு இருக்கிற பொழுது தான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே நடமாட ஆரம்பிக்கிறார். அவர் மத்தியிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த அளவுக்கு இயேசு பெரியவருங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம செய்கிற நடவடிக்கைகள் இருக்கும், நம்ம வாழ்க்கை இருக்கும், நம்ம ஆராதனை இருக்கும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் காலையிலேயே சொன்னது போல, இதுவரையும் இயேசுவை நீங்க விசுவாசிக்காம இருந்தா என்ன நிலையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாம், ஆனால் ரட்சிப்பு இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், ரட்சிப்பு இல்லை. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நாடு பூரா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்கிட்ட அரிசிக்காக ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அது இன்னைக்கு நடக்குது. லோக்கல் பயல்காரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ நடக்குது. ரொம்ப பேர் போதங்கன்னு போர்வையில் அவன் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக இந்த கூட்டம் சேர்க்கிறான். அப்பதான் வேலைக்காரங்க காடி டாலர் கூட வாங்குவாங்க. இப்படி ஏமாற்றப்பட்டு போனவங்களா இருக்கிறாங்க. ஆனா என்னென்னமோ நிலையில இருந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். தெரிஞ்சுக்கங்க, இது அளவு இவ்வளவு நேரமும் நான் விலக்கி சொன்ன இந்த இயேசு மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும், வேற யாரும் இல்லை. ஆனா ஒரு பெரிய காரியம் வேதம் என்ன தெரியுமா? இந்த இயேசு கிட்ட ரட்சிப்பை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு இடைத்தரகர்கள் ஒருத்தருமே தேவையில்லை. அதான் பெரிய விஷயம். நீங்க இருக்கிற நிலையில இருந்து இன்னைக்கு தான் உங்களை பத்தி இவ்வளவு தெளிவா கேள்விப்பட்டிருக்க. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, என்ன மாத்துங்க, உங்களை தான் இன்னையில இருந்து நான் விசுவாசிக்க போறேன், எனக்கு பாவ மன்னிப்பு நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும்னு முழு மனசா அவரை விசுவாசிச்சா அவர் என்ன சொல்லுகிறாரு? நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற பாக்கியத்தை உனக்கு நான் தாரேன்னு சொல்றேன். பார்த்துக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவர் ஜாதி பார்க்கறது இல்லை. இங்கெல்லாம் கோயிலுக்கு போறேன்னா ஜாதி காரணங்களை விட மாட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் இருந்துச்சு, விட மாட்டாங்க. விடவே மாட்டாங்க. இன்னைக்கும் கூட சில கோயில்ல இருக்கா இல்லையா, சேட்டு இல்லாம உள்ளுக்கு போக முடியாது, சேட்டு போட்டுக்கிட்டு உள்ளுக்கு போக முடியாது. நம்ம உருவாக்கி விட்டுருக்கிற கல்லெல்லாம் அந்த பாடுபடுத்தும். நம்ம ஆண்டவர்னு எப்படியும் போகலாம். அவர் எப்படி ஒருத்தி இருக்கிறன்னு அவர் பார்க்கறது இல்லை. இருதயம் சரியா இருக்குன்னு மட்டும்தான் பார்க்குறார், அது மட்டும்தான் பார்க்குறார். ஜாதி கோயில் இருக்கு, இன்னைக்கும் கஷ்டப்படுறானுங்களா இல்லையா, கும்பகோணம் அங்கே இங்கெல்லாம் கோயிலுக்கு போகிற இன்னைக்கும் அந்த போராட்டம் இருக்கு. அதனால் என்ன செய்யறது, அவன் ஜாதி இதுக்குள்ளேயே கட்டிக்கணும் கோயிலை. ஏ மனுஷனால உருவாக்கப்பட்ட தெய்வம் மனுஷன் மாதிரியான பாவம் என்னத்தோட தானே இருக்கும், அதுக்கு மேல அதுக்கு போக முடியுமா, முடியாது. ஏன்னா இவன் இவன் உருவாக்குனது தானே, சாதியை உண்டாக்குனது யாரு, இவன் தான். கோயிலை உண்டாக்குனது யாரு, இவன் தான். அவன் மாதிரி தானே அது இருக்குது, அதனால அவனுக்கு விடுதலையே கொடுக்க முடியலையே. மண் சாதியை நம்ம ஆண்டவரை உண்டாக்குனாரு இல்லையே, அவர் மனுஷனை உண்டாக்குனார், ஆணை உருவாக்குனாரு, பெண்ணை உருவாக்குனார். இது ரெண்டு மட்டும்தான் அவருக்கு தெரியும். இன்னைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி ஆக்கி வச்சிருக்கிறோம், சும்மா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உண்மையே இல்லைங்கிறத சும்மா யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க நாட்டை தவிர வெளியில எங்கேயுமே ஜாதி இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனா இது அப்ப நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம், பெரிய அநியாயம். நம்ம நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எவ்வளவுதான் இந்தியா பெருசா போனாலும் கொஞ்சம் பேருக்கிட்டத்தான் பணம் இருக்க போகுது, வசதி இருக்க போகுது, மற்றவங்கிட்ட போகவே போகாது. ஏன், நீ ஜாதியை அழிக்காத வரையும் மற்றவங்க எல்லாம் மேல வர முடியாது. ஏன், நம்ம உருவாக்கி விட்டுக்கிட்ட ஒண்ணு அவனை வித்தியாசமா பார்க்கவே நமக்கு முடியல, மனுஷனா பார்க்கவே நமக்கு முடியல. ஆண்டவர் மனுஷனா பார்க்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஆண் பெண் தான், வேற வித்தியாசமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு நாமே போட்டுக்கிட்ட ஒரு சிறையில இருக்கிறோம், நமக்கு விடுதலையே கொடுத்து கொள்ள முடியாதபடி. அதுல இருந்தாலும் நமக்கு விடுதலை வேணும்னா இயேசு மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஏன்னா இந்த இந்த பாரபட்சம் ஒண்ணுமே அவர் பார்க்கறது இல்லையே, படைத்தவர் பார்க்கறது இல்லையே. படைக்கப்பட்டவன் தான் இந்த அநியாயங்கள்லாம் செஞ்சு சீரழிஞ்சுக்கிட்டு போறானே தவிர படைச்சவர் அப்படி பார்க்கறது இல்லை. அவர் நம்ம மனுஷனா பார்க்கிறார். அவன் ஆண்டவர் எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவர்கிட்ட வர்றவங்களுக்கு அவர் என்னைக்கும் அழியாம இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல அவரால் நம்ம மனமாற்றத்தை வாங்கிக்கிட்டு அவருக்காக சந்தோஷத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இங்க மறிக்கிற பொழுது, இறக்குற பொழுது அவரோட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இயேசு மூலமாக தான் வரும், வேற யாராலையும் வர முடியாது. அந்த விடுதலையை நீங்க அவர்கிட்ட வாங்க, இருக்கிறது இருக்கிறபடியே அவர்கிட்ட வந்தா அந்த தேவன் உங்களுக்கு நிச்சயமா அதை கொடுப்பார். என்னிடத்துல வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், தள்ளி வைக்கவே மாட்டேன். ஏன், அவருக்கு எல்லா இதயமும் தெரியுமா இல்லையா, எல்லாம் தெரியும். நீங்க நினைக்கிறது எல்லாம் தெரியும். சுத்த உள்ளத்தோட மனம் திறந்து ஆண்டவரே இது எனக்கு வேணும், நீங்க வேணும்னு கேட்கிறவர்களை அவர் என்னைக்கும் தள்ளி வைக்க மாட்டார். ரட்சிப்ப இலவசமாகவே கொடுப்பார். ஏன்னா அது கிருபையினால வர்றது, நம்ம காசு கொடுத்து வாங்குறது அல்ல. அவருடைய மகா கிருபையின் அடிப்படையில் அது இலவசமாக அவரால் கொடுக்கப்படுகிறது. அவர்கிட்ட வாங்க, அவர் நிச்சயமா கொடுப்பார். இயேசு அவர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும், வேற யார் மூலமாகவும் இல்லை. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த மாலை நேரத்திலும் கூட இவருடைய வார்த்தையின் மூலமாக இயேசு எவ்வளவு பெரியவர், உயர்ந்தவர், அவர் தேவனாக இருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு, வேறு எந்த விதத்திலும் நமக்கு ஆத்ம விடுதலை கிடையாது என்று உம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நாம் கண்ணிருந்தும் கூட பார்க்க சக்தி இல்லாமல், மன தெளிவு இல்லாமல் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவளுக்கு விடுதலை எந்த விதத்திலும் கிடைக்காது, இயேசுவால் மட்டுமே என்று வேதம் சொல்லுகிறது. ஏன், அந்த அளவுக்கு இயேசு மட்டுமே உயர்ந்தவராக, பெரியவராக, மகிமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் இருந்து இங்கிரு உண்மை அறியாதவர்களுக்கு, இங்கு இருக்கிறவர்கள் எவராவது உண்மை தெரிந்து கொள்ளாமல், உண்மை அறியாமல் இருந்தால் அவளுக்கு விடுதலை இயேசு மூலமாக கொடும் என்று ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.